லூக்கா அதிகாரம் 24. வாரத்தின் முதல் நாளில் அதிகாலைப் பொழுதில் இயேசுவின் உடல் வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்குப் பெண்கள் வந்தார்கள். தாம் தயாரித்த மனமிக்க பொருட்களை அவர்கள் எடுத்து வந்திருந்தார்கள். ஒரு பெருங்கல் கல்லறையின் நுழைவாசலில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல் உருண்டு போயிருந்ததை அப்பெண்கள் கண்டார்கள். அவர்கள் உள்ளே சென்றார்கள். ஆனால் இயேசுவின் உடல் அங்கு இருக்கவில்லை. அப்பெண்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கையில் திடீரென்று ஒளிமிக்க ஆடை அணிந்தவர்களாக இரண்டு தேவ தூதர்கள் அவர்கள் அருகே நின்றார்கள். அப்பெண்கள் மிகவும் பயந்தார்கள். அந்த இரு மனிதரும் அப்பெண்களை நோக்கி,
உயிரோடு இருக்கிற ஒருவரை ஏன் இங்கு தேடுகிறீர்கள்? இது இறந்தோருக்குரிய இடம். இயேசு இங்கே இல்லை, அவர் மரணத்தினின்று எழுந்தார். தீயோரிடம் ஒப்படைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவார் எனவும், மூன்றாம் நாளில் மரணத்தினின்று எழுவார் எனவும் இயேசு கலீலியாவில் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா
என்றார்கள். அப்போது இயேசு கூறியவற்றை அப்பெண்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பெண்கள் கல்லறையை விட்டு போய் 11 சீசர்களும் மற்றவர்களும் இருக்கும் இடத்துக்குச் சென்றார்கள். கல்லறியின் அருகே நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அப்பெண்கள் அவர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் மகதலேனா மரியாள், யோவன்னா, யாக்கோபின் தாயாகிய மரியாள், வேறு சில பெண்கள் ஆகியோர் அப்பெண்கள் நடந்த அனைத்தையும் சீசர்களுக்குச் சொன்னார்கள். அப்பெண்கள் கூறியவற்றை சீசர்கள் நம்பவில்லை. அது விசித்திரமான பேச்சாக இருந்தது. ஆனால் பேதுரு எழுந்து அது உண்மையா என பார்க்க கல்லறைக்கு ஓடினான். அவன் உள்ளே பார்த்து இயேசுவின் உடலை சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணிகள் மட்டுமே கிடப்பதைக் கண்டான். இயேசுவை காணவில்லை. இயேசு சென்று விட்டிருந்தார். நடந்தவற்றை குறித்து ஆச்சரியப்பட்டவனாக பேதுரு தனித்திருக்க விரும்பிச் சென்றான். எம்மா என்னும் ஊருக்கு அதே நாள் இயேசுவின் இரண்டு சீசர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். எருசலேமிலிருந்து 7 மைல் தூரத்தில் அந்த ஊர் இருந்தது. நடந்தவை அனைத்தையும் குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இவற்றை விவாதித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அருகே வந்து அவர்களோடு நடந்தார். இயேசுவை அடையாளம் கண்டுகொள்வதிலிருந்து ஏதோ ஒன்றால் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள்.
நீங்கள் நடக்கும்போது பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் என்ன
என்று இயேசு கேட்டார். இருவரும் நின்றார்கள். அவர்கள் முகங்கள் சோகத்தால் நிரம்பியிருந்தன. கிலேயோபாஸ் என்பவன்,
கடந்த சில நாட்களாக அங்கு நிகழ்ந்தவற்றை அறியாத மனிதர், எருசலேமில் நீங்கள் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும்
என்றான். அவர்களை நோக்கி இயேசு,
நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்
என்றார். அம்மனிதர்கள் அவரை நோக்கி,
நாசரேத்தில் உள்ள இயேசுவை குறித்து பேசுகிறோம். தேவனுக்கும் மக்களுக்கும் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் பல ஆற்றல் மிக்க காரியங்களை சொல்லியும் செய்தும் வந்திருக்கிறார். ஆனால் தலைமை ஆசாரியரும் நம் தலைவர்களும் அவர் நியாயம் தீர்க்கப்பட்டு கொல்லப்படுமாறு கொடுத்து விட்டார்கள். அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பவர் இயேசு ஒருவரே என நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்படி நடந்துள்ளது. இயேசு கொல்லப்பட்டு 3 நாட்களாகிவிட்டன.
இன்று எங்கள் பெண்களில் சிலர் எங்களுக்கு சில ஆச்சரியமான தகவல்களை சொன்னார்கள். இன்று அப்பெண்கள் அதிகாலையில் இயேசுவின் உடல் வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு சென்றார்கள். ஆனால் அவரது உடலை அங்கே காணவில்லை. அவர்களுக்கு ஒரு காட்சியில் தரிசனமான 2 தேவதூதர்களை பார்த்தார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என அவர்கள் சொன்னார்கள் என்று அப்பெண்கள் வந்து எங்களிடம் சொன்னார்கள். அதன் பின்பு எங்களில் சிலரும் கல்லறைக்கு சென்றார்கள். பெண்கள் சொன்னபடியே இருந்தது. கல்லறை வெறுமையாக இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை
என்றார்கள். பின்பு இயேசு இருவரிடமும்,
நீங்கள் அறிவற்றவர்கள், உண்மையை மிகவும் தாமதமாக உணர்ந்து கொள்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளின் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் நம்ப வேண்டும். கிறிஸ்து தன் மகிமையில் நுழையும் முன்பு இவ்வாறு துன்புற வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் கூறியிருந்தார்கள்
என்றார். பிற்பாடு சுவடிகளில் தன்னை பற்றி எழுதிய ஒவ்வொன்றை பற்றியும் இயேசு விளக்க ஆரம்பித்தார். மோசேயின் புத்தகங்கள் தொடங்கி தீர்க்கதரிசிகள் வரைக்கும் இயேசுவை குறித்து கூறியவற்றை அவர் சொன்னார். அவர்கள் எம்மாவூர் என்னும் ஊரை அடைந்தார்கள். தன் பயணத்தை தொடர விரும்பியது போல இயேசு நடித்தார். ஆனால் அவர்கள் அவர் அங்கே தங்க வேண்டுமென விரும்பினார்கள். அவர்கள் இயேசுவை,
எங்களுடன் தங்குங்கள், மிகவும் தாமதமாகிவிட்டது, எங்கும் இருள் சூழ்ந்துவிட்டது
என்று கெஞ்சி கேட்டார்கள். எனவே அவர் அவர்களோடு தங்கச் சென்றார். அவர்களோடு சேர்ந்து இயேசு உணவு உண்ண உட்கார்ந்திருந்தார். உணவுக்காக நன்றி சொல்லிவிட்டு உணவை பகிர்ந்தார். அப்போது அம்மனிதர் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அவர் யார் என அவர்கள் உணர்ந்து கொண்டதும் அவர் மறைந்துவிட்டார். இருவரும் தமக்குள்ளாக,
பாதையில் நம்முடன் இயேசு பேசிக்கொண்டு வந்தபோது ஏதோ எரிவது போல் ஓர் உணர்வு இதயத்தில் எழுந்தது. வேதாகமத்தின் பொருளை அவர் விளக்கிய போது மிகவும் பரவசமாக இருந்தது
என்று பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் எழுந்து திரும்பி எருசலேமை நோக்கி சென்றார்கள். எருசலேமில் இயேசுவின் சீசர்கள் ஒன்றாக கூடியிருக்க கண்டார்கள். 11 சீசர்களும் அவர்களோடு இருந்த மக்களும்,
மரணத்தினின்று உண்மையாகவே அவர் மீண்டும் எழுந்தார்,
சீமோனுக்கு அவர் காட்சியளித்தார் என்றார்கள். அப்போது பாதையில் நடந்த விஷயங்களை இரு மனிதர்களும் கூறினார்கள். உணவை பங்கிட்ட போது எவ்வாறு இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள் எனச் சொன்னார்கள். அவர்கள் இருவரும் இவற்றை கூறிக்கொண்டிருந்த போது சீஷர்களின் கூட்டத்தில் நடுவில் இயேசு நின்றிருந்தார். இயேசு அவர்களை நோக்கி,
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக
என்றார். சீஷர்களுக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் ஏதோ ஒரு ஆவியை பார்த்து கொண்டிருப்பதாக எண்ணினார்கள். ஆனால் இயேசு,
நீங்கள் எதற்காக குழப்பம் அடைந்திருக்கிறீர்கள்? நீங்கள் காண்பதில் ஏன் ஐயம் கொள்கின்றீர்கள்? என் கைகளையும் என் பாதங்களையும் பாருங்கள். உண்மையாகவே நான்தான். என்னை தொடுங்கள். எனக்கு உயிருள்ள உடல் இருப்பதை பார்க்க முடியும். ஓர் ஆவி இப்படிப்பட்ட உடல் கொண்டிருக்காது
என்றார். இயேசு அவர்களுக்கு இதை கூறிய பின்பு அவர்களுக்கு தன் கைகளிலும் பாதங்களிலும் உள்ள ஆணித்துளைகளை காட்டினார். சீசர்கள் ஆச்சரியமுற்றவர்களாக இயேசுவை உயிரோடே பார்த்ததால் மிகவும் மகிழ்ந்தார்கள். எனினும் கூட தாம் பார்த்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்களை நோக்கி இயேசு,
உங்களிடம் இங்கே ஏதாவது உணவு இருக்கிறதா
என்று கேட்டார். அவர்கள் சமைத்த மீனில் ஒரு துண்டை கொடுத்தார்கள். சீசர்களின் முன்னிலையில் இயேசு அந்த மீனை எடுத்து சாப்பிட்டார். அவர்களை நோக்கி இயேசு,
நான் உங்களோடு இருந்த காலத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மோசேயின் சட்டத்திலும் தீர்க்கதரிசிகளின் நூற்களிலும் சங்கீதங்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிற அனைத்தும் நடந்தேயாக வேண்டும் என்று நான் சொன்னேன்
என்றார். பின்பு இயேசு சீசர்களுக்கு வேதாகமத்தை விளக்கினார். தன்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உதவினார். பிறகு அவர்களை நோக்கி,
கிறிஸ்து கொல்லப்பட்டு 3 மரணத்திலிருந்து எழுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நடந்தவை அனைத்தையும் பார்த்தீர்கள். நீங்களே சாட்சிகள். மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்று நீங்கள் போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் தம் மனம் மாறி தாம் செய்த பாவங்களுக்காக வருந்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அதை செய்தால் அவர்கள் தேவனால் மன்னிக்கப்படுவர். எருசலேமிலிருந்து நீங்கள் புறப்பட்டு என் பெயரில் இவற்றை போதிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தி கூறப்பட வேண்டும். கவனியுங்கள், என் பிதா உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார். அதை உங்களுக்கு அனுப்புவேன். விண்ணில் இருந்து அந்த வல்லமையை நீங்கள் பெறும் வரைக்கும் எருசலேமில் தங்கியிருக்க வேண்டும்
என்றார். எருசலேமிலிருந்து பெத்தானியா வரைக்கும் இயேசு சீசர்களை அழைத்துச் சென்றார். பின்பு கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு அவர்களை வாழ்த்தும் போது அவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். சீசர்கள் அவரை அங்கே வணங்கினர். பிறகு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் மிகவும் மகிழ்வோடு இருந்தார்கள். தேவனை வாழ்த்தியவாறே எப்போதும் அவர்கள் தேவாலயத்தில் தங்கியிருந்தார்கள்.